அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தீர்க்கதரிசிகளின் அல்லது இறை வாக்கினரின் முதல் புஸ்தகத்தின் சுருக்கத்தை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தௌரத்தின் புஸ்தகம் மொத்தம் 5 பிரிவுகளாக, அதாவது புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் புத்தகம் ஆதியாகமம், அதாவது ஆரம்பம். நமது கடைசி நிகழ்ச்சியில் ஆதியாகமத்தின் கடைசி பகுதியை முடித்தோம். இன்று தௌரத்தின் 2வது புத்தகத்தை நாம் தொடங்குகிறோம். இது யாத்திரை ஆகமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலரை இறைவன் எப்படி விடுதலையாக்கினான் என்ற அற்புதமான ஆச்சரியமான நிகழ்வுகளுடன் ஆரம்பமாகிறது. நாம் இதுவரை படித்த தௌரத்தின் முதல் புஸ்தகத்தின் சாரம்சத்தை மறுபரிசீலனை செய்வோம். ஆதியாகமம் புஸ்தகத்தை பற்றி நாம் முழுமையாய் அறிந்திருப்பது மிக முக்கியம். ஏனென்றால் நாம் மற்ற புஸ்தகங்களை படிக்கும்போது அதில் எழுதப்பட்டவைகளை நம்புவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த முதல் புத்தகம் அடித்தளமாக அமைந்துள்ளது. ஆதியாகமத்தின் முதல் சுறாவில் முதல் ஆயத்து உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆதியிலே இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்தான். இது மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது ஒன்று மட்டும் இருந்ததாக காண்கிறோம். அதுதான் அவன்தான், இறைவன். அடுத்து இறைவன் தன் பரிசுத்தத்தாலும் தமது சிருஷ்டிக்கும் வல்லமையினாலும் மில்லியன் கணக்கான, அதாவது கோடிக்கணக்கான பரிசுத்த மலக்குகளை எவ்வாறு படைத்தான் என்று கண்டோம். இறைவன் என்றென்றும் தன்னை துதிக்கும்படியாகத்தான் மலக்குகளை படைத்தான். மலக்குகளுக்குள்ளே அழகும் ஞானமும் உயர்வும் உள்ள ஒருவன் இருந்தான். அவன்தான் மலக்குகள் கூட்டத்தின் ஒரு பிரிவான இறைவனை ஆராதிக்கும் மலக்குகள் கூட்டத்தின் தலைவனாக இருந்தான். ஆனாலும் அவன் தன் இருதயத்தில் கர்வமடைந்து இறைவனை இகழ்ந்தான். ஒன்றினை இறைவும் இறைவேதம் குறிப்பிடுகிறது. இறைவனை இகழ்ந்த நாள் ஒன்றினை இறைவேதம் குறிப்பிடுகிறது. லூசிபரும் ஒரு கூட்டம் மலக்குகளையும் இறைவன் நிராகரிக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இறைவனுக்கு எதிராக எவருமே திட்டமிட முடியாது. அப்படி திட்டமிடுகிறவர்களை இறைவனால் சகித்துக் கொள்ளவும் முடியாது. இறைவனின் சிங்காசனத்திற்கு ஈடாய் சிங்காசனம் அமைக்க திட்டமிட்ட லூசிபரையும் அவனோடு சேர்ந்த மலக்குகளையும் கீழே தள்ளி லூசிபருக்கு இறைவன் ஷைத்தான் என்று பெயரிட்டான். அதன் அர்த்தம் விரோதி என்பதாகும். ஷைத்தானையும் அவனோடு சேர்ந்த மலக்குகளையும் ஜன்னத்திலிருந்து வெளியேற்றின பிறகு அவன் நெருப்பினால் நிறைந்த நரகத்தை படைத்தான். கியாமத்து நாளில் நீதியாயிருக்கிற இறைவன் ஷைத்தானையும் அவருடன் சேர்ந்த மலக்குகளையும் அவர்களை பின்பற்றும் இன்சானையும் நரகத்தில் தள்ளுவான் என்று இறை வாக்கியம் கூறுகிறது. இறைவன் தான் சிருஷ்டித்த இன்சானுக்காக இந்த துனியாவை எப்படி படைத்தான் என்று பார்க்கிறோம். இறைவன் சிருஷ்டித்த எல்லா உயிரினங்களிலும் முதன்மையான உயிரினம் இன்சான்தான். காரணம், இன்சான் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டான். இன்சானுடன் ஒரு ஆழமான மற்றும் அற்புதமான உறவை இறைவன் விரும்பினான். அதனால்தான் அவன் தம்மை அறியக்கூடிய அறிவை இன்சானின் ஆத்மாவில் வைத்தான். இறைவனை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை இறைவன் இன்சானுக்கு கொடுத்தான். இறைவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு விருப்பத்தை இன்சானிடமே இறைவன் ஒப்படைத்தான். அடுத்து அவன் படைத்த ஆண் பெண்ணுக்கு முன்பாக ஒரு சோதனையை வைத்தான் என்பதை கண்டோம். இறைவன் ஆதமை எச்சரித்தான், இந்த தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனியை வேண்டுமானாலும் நீங்கள் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. எப்படி அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசித்த அதே நாளில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்று இறைவன் எச்சரித்தான். இருந்தாலும் ஆதமும் ஹவ்வாவும் இருவரும் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டு ஷைத்தானின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். இதனால் இறை வாக்கியம் கூறுவதை கவனியுங்கள். ஒரு மனிதன் மூலமாக பாவமும், அந்த பாவத்தினால் மரணமும் ஏற்பட்டது. ரோமர் 5:12. இப்படியாகத்தான் எல்லா மனிதருக்கும் மரணம் வந்தது. ஆதமின் பாவத்தின் காரணமாக நாம் அனைவரும் பாவிகளாயிருக்கிறோம். ஆதமின் பாவத்தின் காரணமாக நாம் அனைவரும் நியாய தீர்ப்புக்குட்பட்டு மரணிக்கிறோம். அடுத்தபடியாக ஆதம் ஹவ்வாவை ஜன்னத்துல் பில்தௌசிலிருந்து இறைவன் எப்படி வெளியேற்றினான் என்பதையும் பார்த்தோம். ஆதமும் ஹவ்வாவும் கவனப்பதியிலிருந்து சுவனபதியிலிருந்து வெளியேறும் முன்பதாக இறைவன் அவர்களுடைய சந்ததியினரை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு இரட்சகனை அனுப்புவதையும் இறைவன் அறிவித்திருந்தான். இறைவன் தன்னுடைய திட்டத்தில் பாவிகளை மீட்கும்படியான ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருந்தான். ஆதமின் பாவத்தினால் மாசுபடாத ஒரு மனிதனை உலகத்திற்கு அனுப்புவதே இறைவனின் திட்டம். இந்த பரிசுத்தமான மனிதன் ஆதமின் சந்ததியினரின் பாவத்தை நீக்கும்படியாக தனது இரத்தத்தை சிந்துவார். இறைவன் மனிதனிடம் சமரசம் செய்து கொள்ளாமல் தனது வாக்கின்படியே ஒரு அற்புதமான இரட்சகனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதென்பது அற்புதமான ஒன்று. ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அதன் தோலை ஆதம் ஹவ்வாவுக்கு உடையாக உடுத்துவிப்பது என்பது இறைவன் இந்த உலக மக்களின் பாவத்திற்காக குர்பானாக கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இன்சான்கள் அனைவருக்கும் நஜாத்தின் வஸ்திரத்தை அளிப்பான் என்பதற்கு முன் உதாரணமாக அடையாளமாக அமைந்திருக்கிறது. இறைவன் ஆதம் ஹவ்வாவுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும், இரத்தம் சிந்தப்படாமல் பாவமன்னிப்பு இல்லை என்பதையும் கற்பித்தான். அத்தோடு ஆதம் ஹவ்வாவின் இரண்டு மகன்களான காயின் ஆபேலை பற்றி அறிந்து கொண்டோம். ஆபேல் இறைவனுக்கு பழுதில்லாத ஆட்டுக்குட்டியை குர்பானாக செலுத்தினதை பார்த்தோம். இந்த நிகழ்வு இந்த துனியாவில் பாவிகளுக்காக ஒரு மீட்பர் இரத்தம் சிந்தி மறிப்பதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. காயினை பொறுத்தவரை அவன் தன் சொந்த முயற்சியால் இறைவனை அணுக முயன்றான். அவன் காணிக்கைகளை இறைவனுக்கு செலுத்தினான். இதனால் இறைவன் ஆபேலின் குர்பானை ஏற்றுக்கொண்டு காயினின் கனிவகைகளை நிராகரித்தான் என்று இறை வேதம் நமக்கு கூறுகிறது. காயினின் கனிவகைகளை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்சானின் நற்கிரியைகள் பாவத்தை நீக்கும் என்று இறை சட்டம் கூறவில்லை. மாறாக இறை வேதம் பாவத்தின் சம்பளம் மரணம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை என்று இறை வேதம் நமக்கு கூறுகிறது. இறைவன் நியமித்த நீதியின் பாதையை ஏற்றுக்கொள்ளும்படியாக காயினிடம் இறைவன் கோரினார். ஆனால் காயின் கோபமடைந்து அவனுடைய தம்பியான ஆபேலை கொன்றான். ஆதம் நபியின் சந்ததிகளில் பெரும்பாலானவர்கள் காயினின் வழியை பின்பற்றினார்கள். அதனால்தான் நூஹ் நபியின் காலத்தில் இந்த துனியாவில் துன்மார்க்கரின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை வாசிக்கிறோம். மனிதனின் இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாயிருந்தது. அதனால் இறைவன் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களை அழிக்க ஒரு வெள்ளத்தை அனுப்பினான். அந்த மோசமான மக்கள் மத்தியில் நூக் நபி அவர்கள் மட்டுமே இறைவன் மேல் ஈமான் கொண்டார். அதனால்தான் இறைவன் நூக் நபியிடம் ஒரு கப்பலை கட்டும்படி சொன்னான். அந்த கப்பலானது அதற்குள் நுழைந்த அனைவருக்கும் அடைக்கலமாக இருக்கும். நூக் நபி அவர்கள் படகை கட்டிக் கொண்டிருந்த போது இறைவன் நீண்ட காலமாக பாவிகளிடம் பொறுமையாக இருந்தான். ஆனாலும் நூக் நபியும் அவருடைய குடும்பத்தினரும் தவிர வேறு யாரும் மனம் திரும்பி கப்பலில் நுழையவில்லை. நூக் நபிக்கு சேம், காம், யாபேத் என்ற மூன்று குமாரர்கள் இருந்தனர். இப்ராஹிம் நபி அவர்கள் சேமின் சந்ததியிலிருந்து வந்தவர். இப்ராஹிம் நபிக்கு தன் தேசத்தை விட்டு கானானுக்கு பாலஸ்தீனா செல்லும்படியாக இறைவன் கட்டளையிட்டதை நாம் படித்தோம். இறைவன் இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாக ஒரு புதிய ஜாதியை உருவாக்க இறைவன் கட்டளை கொடுத்தான். ஆதியாகமம் 12:2-3 இவ்விதமாக சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இவ்விதமாக இறைவாக்கின்படியே இப்ராஹிம் நபி அவர்கள் ஈசாக்கின் தகப்பனானார். ஈசாக்கு பின்னர் யாக்கோபின் தகப்பனாகவும் இறைவனால் இஸ்ரவேல் என்று மறு பெயரிடப்பட்ட யாக்கோப் 12 மகன்களின் தந்தையாக ஆனார். யாக்கோபின் 12 மகன்களிடமிருந்து இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வாக்களித்த புதிய தேசமான இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினான். கடந்த 3 நிகழ்ச்சிகளில் யாக்கோபின் 12 மகன்களின் ருசிகரமான சம்பவங்களையும் 11வது மகனான யூசுப் நபியின் முக்கியமான நிகழ்வுகளையும் கவனித்து வருகிறோம். யூசுப் நபியின் மூத்த சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள். ஆனால் இறைவன் அவருக்கு அருள் செய்து எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆட்சியாளனாக ஆக்கினான். அதற்கு பிறகு எகிப்திலும் கானான் தேசத்திலும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அது பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக யாக்கோப் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் சாப்பிட ஏதுமில்லாத போது எகிப்தில் தானியங்கள் இருப்பதாக இவர்கள் கேள்விப்பட்ட போது யாக்கோப் தன் மகன்களை அங்கே அனுப்பினார். அதற்கு பிறகு யூசுப் நபி அவர்கள் எப்படி தன் சகோதரர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்றும், அதற்கு பிறகு யாக்கூப் நபியும் அவருடைய சந்ததிகள் சுமார் 70 பேர்கள் எப்படி எகிப்திற்கு வந்தார்கள் என்பதையும் அறிந்தோம். இப்பொழுது இப்ராஹிம் நபிக்கு இறைவன் வாக்களித்தபடி இப்ராஹிமின் சந்ததிகள் இல்லை என்றாலும் இப்ராஹிமின் நபி அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பு சொன்ன காரியம் நிறைவேறும்படியாக இவை அனைத்தும் நடந்தன. ஆதியாகமம் 15:13-14 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு நடந்த எல்லாவற்றிலும் இறைவனின் கரம் அவர்களோடு கூட இருந்தது. அடுத்தபடியாக இப்ராஹிமின் சந்ததிகள் கானானில் குடியேறுவார்கள் என்று இறைவன் வாக்களித்ததும் அவர்களை ஏன் எகிப்தில் குடியேற பண்ணினான்? காரணம், எகிப்தில் இஸ்ரவேலருக்கு நடக்க இருக்கும் சம்பவத்தின் மூலம் தமது வல்லமையையும் மகிமையையும் இறைவன் வெளிப்படுத்த விரும்பினான். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து தம்முடைய அற்புதமான வல்லமையினால் இறைவன் அவர்களை விடுவிக்க திட்டமிட்டான். இதனால் இறைவன் ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆளுகை செய்பவர்களை ஆளுகை செய்பவர்தான் சர்வ வல்லவர்கள். இப்பொழுது நண்பர்களே, நமக்கு முன்பாக இருக்கும் சில மணித்துளிகளில் தௌராத்தின் இரண்டாம் புத்தகமான யாத்திரை ஆகமத்திலிருந்து சில ஆயத்துகளை படிப்போம். யாத்திராகமம் 1:6 முதல் 20 முடிய நாம் வாசிக்க கேட்போம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்குகிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமான இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவ அச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவ வச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போக முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். இப்படி யாத்திரையாகமம் புஸ்தகத்தின் மூலம் இறைவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அசாதாரணமான முறையில் எகிப்தின் ராஜாவாகிய ஃபிர்அவுனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் என்பதை நாம் கவனிப்போம். யார் மூலமாக இறைவன் இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கினான்? அந்த மனிதனின் பெயர் உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவர்தான் மூசா நபி. அவர்கள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மறுபடி உங்களை சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.